இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை வெறும் கணக்கு அப்படிங்கிற ஒரு சிறுகதை. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கார் இந்த கதையை. இந்த கதையெல்லாம் படிக்கும்போது நம்ம மனுஷங்களை புரிஞ்சிக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது நமக்கு புரியும். ஏன்னா சில பேர் சில சந்தர்ப்பத்தினால ஏதோ மாதிரி ஒரு செயலில் நம்மளை காயப்படுத்திடலாம், இல்லை நமக்கு அவங்கள பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துடலாம். காலத்துக்கும் அது நம்ம மனசில் ஒரு படிமமாக அப்படியே நின்றுடும். அவங்க எவ்வளோ மாறியிருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் அதை ஒத்துக்க முடியாது. இந்த மாதிரி கதைகள் படிக்கும்போது இல்லை நம்ம அப்படி இருக்கக்கூடாது, இன்னொருத்தருக்கு பற்றி நமக்கு ஏதாவது ஒரு தப்பான எண்ணங்களோ தப்பான அபிப்பிராயங்கள் வந்தால் கூட அவங்க அப்படி இருக்க மாட்டாங்களோன்னு நம்ம பெனிஃபிட் ஆஃப் டவுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கொடுக்கலாமோ அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு கதை தான் இந்த கதை. தாமோதரன் மாமா வந்திருந்தார். அது காலையில் ஒரு 6:30, அவங்க வீட்டுக்கு 6:30 அவர் வரணும்னா 4 மணிக்கே அவர் இருக்கிற இடத்துலேருந்து கிளம்பினாத்தான் இவங்க இருக்கிற இடத்துக்கு 6:30 வர முடியும். அந்த மாமாவோட வீடு காட்டாங்குளத்தூர் பகுதியில் இருந்தது. மின்சார வண்டியில் பயணம் பண்ணி கோடம்பாக்கத்தில் இறங்கி அதுக்கப்புறமா ஒரு பஸ் எடுத்துட்டு வடபழனி வந்து இவங்க வீட்டுக்கு வந்திருக்கணும். அவர் முகத்தை பார்த்து அவர் ரொம்ப களைப்பாக இருந்தார். சோஃபாவில் வந்து உட்காரும்போது அங்கேருந்த நியூஸ் பேப்பரெல்லாம் எடுத்து ஒழுங்காக மடித்து வச்சுட்டு ஓரமாக உட்காந்துக்கிட்டார். இவரோட மனைவி நந்தினி காஃபி கொண்டு வரும்போது மாமா வந்து தலையை ஆட்டி, இல்லை இல்லை வேண்டாம், நான் காஃபி குடிக்கிறதே இல்லை, விட்டுட்டேன் அப்படின்னார். இந்த மாமாவுக்கு இவங்க அப்பாவை விட 4 வயசு அதிகம். ஆனாலும் உடம்புல பெருசாக தளர்ச்சியெலாம் இல்லை. ஆள் நல்ல குள்ளம், நல்ல கருப்பு, ஒரு நல்ல கசங்கின வேஷ்டியை கட்டியிருந்தார். கயிறு சுற்றின ஒரு மூக்கு கண்ணாடி அவரோட சட்டப்பையில் இருந்தது. தன்னோட கையில் ஒரு மஞ்சப்பையும் வச்சுட்டு அதை எடுத்து நீட்டினபடி மாமா பேச ஆரம்பிக்கிறார். ரமணா, இந்த கணக்கை ஒரு தடவை பார்த்துரு, 1 மாதமாக வச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நிறைய வெள்ளை பேப்பரு, ஒரு 40 பக்கம் நோட்டு, எல்லாத்தையும் நிறைய ரசீதெல்லாம் அதில் இருந்தது. இருக்கட்டும் மாமா, கணக்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு இவர் சொன்னால் கூட, அப்படி இல்லை, காசு கொடுத்தவன் நீ, கணக்கை நான் ஒரு தடவை நீ முழுசாக பார்த்துட்டா நல்லது அப்படிங்கிறார். இதில் போய் எப்படி மாமா கணக்கு பார்க்கறது அப்படின்னு இவர் ரொம்ப தயக்கமாக சொன்னால் கூட, அப்படிலாம் சொல்லக்கூடாது, சாவும் ஒரு செலவு தான். உங்கள் அப்பா இறந்து போன அன்னைக்கு காலையில் என்கிட்ட 20,000 ரூபா கொடுத்த, அப்புறம் 3 மணிக்கு இன்னும் 30,000 ரூபா கொடுத்த, ஐஸ் பாக்ஸில் இருந்து மயானம் வரைக்கும் ஆன எல்லா செலவுகளையும் சேர்த்து 42,316 ரூபா ஆச்சு, மிச்சத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், இதில் கணக்கு இருக்குது அப்படின்னு அந்த மாமா சொல்கிறார். மாமா, நீங்கள் என் கூட இருந்து ஒத்தாசை பண்ணதே பெரிய விஷயம், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு இவர் திருப்பியும் சொல்கிறார். ஆனால் மாமாவால் ஒத்துக்கவே முடியல. இல்லை ரமணா, அப்படி விடக்கூடாது, ஒவ்வொரு காசும் நீ உழைச்சி சம்பாதிச்சது, கணக்கு பார்க்கறது அப்படிங்கிறது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. உன்னை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கணுன்னா கணக்கு பார்க்கணும், ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா, அதுலேயும் சாவு கணக்கை பார்த்தா தான் உலகம் இப்போ எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் அப்படின்னு மாமா பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறாரு. ஆனால் இவருக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதெல்லாம் எனக்கு நேரம் இல்லை மாமா, ஆஃபீஸ் போகணும், நிறையா வேலை கிடக்கு, இயர் எண்ட் வேறு அப்படின்னு இவர் பாட்டுக்கு அதை தட்டி கழிச்சிக்கிட்டே இருக்கார். மாமா ஆனால் விடுறதா இல்லை. புரியுது, இதுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கினேன்னா போதும், நான் கணக்கை விளக்கி சொல்லிடுறேன், அப்போ தான் உனக்கு புரியும், நீ ஃப்ரீயாக இருக்கிற நேரம் நீ ஃபோன் பண்ண, நான் வரேன் அப்படிங்கிறார். இவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. மாமா, இதுக்காக நீங்கள் அலைய வேண்டாம், கணக்கெல்லாம் மெதுவாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட அவருக்கு அதில் உடன்பாடு இல்லை. இங்கே பாரு, உங்கள் அப்பா சாவில் நான் நிறையா கற்றுக்கிட்டேன் ரமணா, ராயப்பேட்டையில் கம்மியான வாடகைக்கு ஐஸ் பாக்ஸ் கிடைக்குது, அது தெரியாமல் ஒரு கடங்காரன் என்னை ஏமாற்றி 2,000 ரூபா ஜாஸ்தியாக பிடுங்கிட்டான், அப்புறம் அன்றைக்கி காப்பியும் நல்லாவே இல்லை, தெரியாமல் ராயர் கடையில் சொல்லிட்டேன், அவன் லோக்கல் காப்பி தூள் எதையோ போட்டிருப்பான் போல் இருக்கு, பூச்சி மருந்தை குடிக்கிற மாதிரி இருந்தது, சாவு வீடு தானே, யார் கேட்க போகிறான்னு அவனுக்கு நினப்பு, அம்பாள் மெஸ்ஸில் சொல்லியிருந்தா நல்ல காப்பி கொடுத்துருப்பான், வாட்டர் கேன் வாங்கினது, மாலை, ஊதுபத்தி, பேப்பர் கப்பு, பூ, பிளாஸ்டிக் சேர் வாடகைக்கு எடுத்தது, சாமியானா, எல்லா செலவுகளுமே ஜாஸ்தி ஆயிடுச்சு, யார்கிட்டேயும் பேரமே பேச முடியல, எனக்கு முன் அனுபவமே கிடையாதே, இது பரவாயில்ல, சாவு வீட்டுக்கு வர மனுஷங்களுக்கு செருப்பை எங்கே விடுறதுன்னு தெரியல, எதிர் வீட்டுக்கு முன்னாடி போட்டுட்டு ஒரே பிரச்சனை, இதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு மாமா பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறாரு. விடுங்க மாமா, அவர் என்ன திரும்பி வந்து கேட்கவா போகிறாரு அப்படின்னு ரமணா சொன்னால் கூட, அப்படிலாம் விடக்கூடாது ரமணா, சாவு வீட்டில் தான் நம்மளை நிறைய பேர் ஏமாத்துறாங்க, நினச்சா ஆச்சரியமாக இருக்குது, சாவை வச்சு எத்தனை பேர் தொழில் பண்ணுறாங்க,
கை நிறையா சம்பாதிக்கிறாங்க, ஒவ்வொன்றுக்கும் காசு, எதுவுமே ஓசி கிடையாது, உதவிக்கு ஒரு ஆள் கூட கிடையாது அப்படின்னு மாமா சொல்லும்போது, மாமா இது ஒன்றும் கிராமம் கிடையாது, பல்லில் பச்சை தண்ணி கூட படாமல் கூட மாட இருந்து ஓடி ஆடி வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு அவர் சொன்னோடனே, அதுவும் சரிதான், முன்னாடிலாம் சாவு வீடுனா தெருவே அமைதியாக இருக்கும், அழுக சத்தம் மட்டும்தான் கேட்கும். இப்போது சாவு வீட்டுக்குள்ளேயே செல்ஃபோன் அடிக்குது, வம்பு பேசுகிறாங்க, நியூஸ் பேப்பரில் வந்த பாலிடிக்ஸை பற்றி பேசுகிறாங்க, வாயை மூடிக்கிட்டு இருங்கடான்னு செவிட்டில் அறையலாம் போல் இருந்துச்சு, அடக்கிக்கிட்டேன். மனுஷனுக்கு இதெல்லாம் கூடவா கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி மாமா இதெல்லாம் ஒரு சம்பிரதாயமாகிடுச்சு அப்படிங்கிறார். இல்லைப்பா, சிட்டியில் ஒரு மனுஷன் செத்தா இவ்வளோ செலவாகுன்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், காசு இல்லாதவன் செத்தா அவமானம் தான் படணும் போல் இருக்கு, எனக்கு ஒரே பயமாக இருக்குது அப்படிங்கிறார். ஏன் மாமா இப்படிலாம் சொல்கிறீங்க, நாங்களாம் இருக்கோம் பார்த்துக்க மாட்டோமா, இங்கே இதுக்கே இப்படி சொல்கிறீங்களே, வெளிநாட்டில எல்லாம் கல்லறையை அட்வான்ஸ் புக் பண்ணிக்கிறாங்க தெரியுமா அப்படிங்கும்போது, அவருக்கு மாமா சொல்கிறார், எதிர்காலத்தில் மனுஷன் பிறந்திருக்கிறதுக்கும் சாகிறதுக்கும் பெரிய தொழிலே இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு இப்படியே இவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் மாமா திருப்பி திருப்பி இந்த கணக்கை பார்க்குறப்படி சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்போ சொல்கிறார், ஏண்டா உங்கள் அப்பாவுக்கு 10 பைசா கூட டைரியில் கணக்கு எழுதிடுவார், ஒருத்தர்கிட்டையும் பைசா பாக்கி வச்சது இல்லை, நான் ஒருத்தந்தான் அவர் கடனை திருப்பி தராத கடங்காரன் அப்படிங்கிறார். அப்போது ரமணா சொல்கிறாரு, அப்போ பைசா பைசாவாக எழுதி கணக்கு பார்த்தா தேவையில்லாத கவலை வரும் மாமா, பிபி தான் வரும் அப்படிங்கும்போது, மாமா கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறார், காசு விஷயத்தில் கவலைப்படுறது தப்பு இல்லை, உங்கள் ஜென்ரேஷனுக்கு காசோட அருமை தெரியல, 10 ரூபா தானேன்னு நினைக்கிறீங்க, 10 ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய பணம், எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் 1 மாதம் வாடகையே 10 ரூபா தான், அது கூட இல்லாமல் எத்தனையோ நாள் அவதிப்பட்டிருக்கேன், இன்றைக்கி ஸ்கூல் பசங்க கூட கையில் 1000 ரூபா வச்சுக்கிட்டு கடைக்கு வராங்க, இன்றைக்கி பெரிய பணமே இல்லை எதுவுமே, எந்த காலத்தில் 100 ரூபா நோட்டை நான் தொட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேனோ, அப்போல்லாம் அதெல்லாம் பெரிய காசு, ஒரே ஒரு தடவை பேங்க்கில் கொடுத்தாங்க, கையில் வச்சுருக்கவே பயமாக இருந்தது அந்த 100 ரூபாயை அப்படின்னு சொல்லும்போது, மாமா இப்போ 1 லட்சம் ரூபாயே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மாமா அப்படிங்கிறாரு. அதாண்டா பிரச்சனையே, இப்போது இந்த கணக்கை வச்சுட்டு என்னால் நிம்மதியாக தூங்க முடியல, நீ கொஞ்சம் நேரம் ஒதுக்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ரமணாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, மாமா இதை விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். மாமா உடனே பேச்சை மாற்றி, நந்தினி பழைய துணி ஒன்று இருந்தால் குடுமா அப்படின்னு சொல்லிட்டு துணியை வாங்கி வேகமாக ஷூவை துடைக்க போகிறாரு, அந்த இவங்களோட பையனோட ஷூவை. என்னமாமா இது அப்படின்னு டக்குன்னு வாங்கி வைக்கிறாரு. சும்மா பேசிக்கிட்டு தானேப்பா இருக்கும், அப்படியே இந்த இதை செய்கிறதுல என்ன ஆகிடப்போது, ஸ்கூல் பசங்களை ஷூவை தொடச்சி வைக்கிற பழக்கம்லாம் இப்போ இல்லை, அந்த காலத்துலலாம் ஷூவுக்குள்ள முகம் தெரியும் அப்படின்னு அவர் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கார். அவருக்கு ஏதாவது இவங்களுக்கு செய்யணும் போலவே இருக்குது. போதும் வைங்க மாமா அப்படின்னு சத்தமாக அவர் சொல்கிறார். மாமா ஷூவை தொடச்சி வச்சுட்டு கேட்குறாரு, உங்கள் அப்பாவோட பழைய ட்ரெஸ்ஸு, மணி பர்ஸு, மூக்கு கண்ணாடி, அது மாதிரி ஏதாவது இருந்தால் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன், எடுத்து வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. சரி மாமா அதெல்லாம் வச்சு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஹோமில் கொடுக்க போகிறேன், அவங்களுக்குலாம் ஏதாவது யூஸ் ஆகும்ல அப்படின்னோடனே, இதைப்போ யாராவது கொடுப்பாங்களா மாமா அப்படின்னோடனே, இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்கப்பா அப்படின்னு திருப்பி திருப்பி அவர் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கார். அவரை சாப்பிட சொல்லும்போது கூட அதை மறுத்துட்டு, இல்லை எங்கள் வீட்டில் நான் காய்கறி அவிச்சு வச்சுருக்கேன், நான் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டார். அவரை புரிஞ்சிக்கவே முடியல, ஏன்னா அவங்க அப்பா இறந்த நாளில் அன்றைக்கி தான் வேகமாக வந்து கூடமாட இருந்து அவ்வளோ வேலை பார்த்தார். அதுக்கு முன்னாடிலாம் இவங்க மாமா வீடு தேடி வந்ததே கிடையாது, ஆனால் அப்பா இறந்த தகவல் கேட்ட உடனே கூடவே இருந்து எல்லா வேலையும் பார்த்து கொடுத்து, அந்த செலவு கணக்கெல்லாம் பார்த்துடுறதுக்கு எல்லாமே அவர் தான் கையில் கொடுத்த பணத்தை அவர் தான் கையாண்டார். என்ன மனுஷர் இவர்னு இவருக்கு புரியவே இல்லை. மாமா போனதுக்கு அப்புறமா கதவை சாத்திட்டு நந்தினி சொல்கிறார், நீங்கள் ஒரு தடவை கணக்கை பார்த்துருங்க, உங்கள் மாமாவை நம்ப முடியாது, சுத்த ஃப்ராடு, ஏதாவது கை வச்சிருப்பாரு. பேச்சு வாக்கில் தானே ரசீது போட்டு சில கணக்கெலாம் வச்சுருக்கிறதா சொன்னார் பார்த்தீங்களா, அதெல்லாம் பித்தலாட்டம் பாடுத்தனம் அப்படிங்கிறார். இவருக்கு கஷ்டமாக இருந்தது அவர் மனைவி அப்படி சொன்னது. கேப்பாரு பணத்தை அவர் எடுத்தால் கூட எடுத்துக்கிட்டோம், யார் இத்தனை அக்கறையாக கூடவே இருந்து இத்தனை வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு போயிடுறாரு. சரி நீங்கள் எல்லாரையும் நம்புங்க, உங்களுக்கு சொல்கிறதுக்கே எதை கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறான். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவரோட
பொண்டாட்டியும் பெத்த பிள்ளைகளும் அவரை நம்பாம தானே வீட்டை விட்டு வெளியில் விரட்டிட்டாங்க, தனியாக தானே வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு திருப்பி நந்தினி சொல்லும்போது, எங்கள் பேர் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம், அப்பா சாவுக்கு அவர் வந்து கூட மாட இருந்து ஹெல்ப் பண்ணார், அந்த கணக்கெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமாக ரமணா சொல்லிடுறார். அதுக்கப்புறம் நந்தினி தொடர்ந்த மாமாவை பற்றி இல்லாமல் சொல்லும்போது கூட இவர் எதிலையுமே காதில் வாங்கிக்கல. சில வாரங்களுக்கு அப்புறம் ஒரு நாள் மாமா இவரோட ஆஃபீஸ்க்கே கிளம்பி வந்துடுறார். இங்கே எப்படி மாமா கணக்கு வழக்கு பார்க்கறது, இது ஆஃபீஸ்னு இவர் தயக்கத்தோடு சொல்லும்போது, அதுக்கு இல்லைப்பா நாளாயிட்டே போகுது, கணக்கு வச்சுக்கிட்டு என்னால் நிம்மதியாக தூங்க முடியல, என் மேலே உனக்கு கோபம் ஒன்றும் இல்லையே, இருந்தால் சொல்லிடு அப்படின்னு ரொம்ப வெகுளியாக கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நேரம் கிடைக்கல அவ்வளோதான், கணக்கெலாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருப்பா இது எனக்கு ஒரு சொம, தட்டி கழிக்காத, ஒரு 10 நிமிஷம் எல்லா பில்லையும் நீ தனித்தனியாக பின் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே ஒரு பார்வை நீ பார்த்துட்டா போதும் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க மாமா நான் உங்களை ரொம்ப நம்புகிறேன், காசு ஒன்றும் பெருசு இல்லைன்னு இவர் சொல்கிறார். அதான்ப்பா பிரச்சனையே, நீ என்னை நம்புகிற இல்லை, அதுக்காகத்தான் நான் கணக்கை பார்க்க சொல்கிறேன் ரமணா, காசு விஷயத்தில் ஒரு மனுஷன் மேலே நம்பிக்கை வர்றதுங்கிறது பெரிய விஷயம், என்னை என் பொண்டாட்டியே நம்ப மாட்டா, ஃப்ராடுன்னு திட்டுவா, ஆனால் நீ என்னை நம்புகிற, அப்போ கணக்கை கொஞ்சம் நீ பார்த்துறேன் அப்படின்னு திருப்பியும் கெஞ்சுறாரு. ரமணாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆமாம், உங்கள் முன்னாடி கணக்கு பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லை, அந்த பையன் கொடுத்துட்டு போங்க நானே கணக்கை பார்த்துக்கிறேங்கிறாரு. இங்கே பாருப்பா அதெல்லாம் வேண்டாம், ஏன்னா சில இதை நான் விளக்கி சொல்லணும், அதனால் இந்த 1 ரூபாயை ஏன் எடுத்தேன் எதுக்கு கொடுத்தேன் நீ தெரிஞ்சுக்கணும் இல்லை அப்படிங்கிறாரு. சரி மாமா இதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆக போகுது அப்படிங்கும்போது, என் அனுபவம் அப்படிப்பா, ஊரே என்னை ஃப்ராடுன்னு சொல்லுதே, கேன்டீனில் போய் உட்காந்து கணக்கை பார்த்துடலாமா அப்படிங்கும்போது, சரி இவர் இல்லாட்டி ஒத்துக்க மாட்டாருன்னு ஒரு முடிவுக்கு ரமணா வந்து கேன்டீனுக்கு போகிறாங்க. ஆஃபீஸ் கேன்டீனில் பெருசாக கூட்டம் இல்லை, ஒவ்வொரு பேப்பராக எடுத்து காமிக்கிறாரு, எல்லாத்தையும் ரசீதுகள்லாம் ரொம்ப அழகாக அடுக்கி வச்சுருந்தாரு, கணக்கு ரொம்ப துல்லியமாக எழுதியிருந்தார். இவர் இது வரைக்கும் இத்தனை வருஷ அனுபவத்தில் இந்த மாதிரி ஒரு கணக்கை யாருமே இவர்கிட்ட காமிச்சதில்லை ரமணா கிட்ட. இவர் எல்லாத்தையும் புரட்டி பார்த்துட்டு சரியாக இருக்கு மாமா அப்படின்னோடனே, அப்படி இல்லை ஒவ்வொன்றுத்துக்கும் நான் விவரம் சொல்ல வேண்டாமான்னு கேட்கும்போது, வேண்டியதில்லை மாமா போதும் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னோடனே, மாமா எனக்கு ரொம்ப நன்றி ரமணா அப்படிங்கிறாரு. எதுக்கு மாமா நன்றி அப்படின்னோடனே, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, ஏதாவது விட்டு போயிருக்குமோன்னு, இல்லை ஜாஸ்தி செலவு செஞ்சிட்டோமோன்னு, உன் காசை நான் வீணடிச்சுட்லையே அப்படின்னு கேட்குறாரு. ஏன் மாமா இப்படிலாம் பேசுகிறீங்க, உங்கள் மனசு யாருக்கு வரும், நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாரு. இல்லை இந்த கணக்கில் நான் 120 ரூபாய் ஆட்டோ செலவுன்னு போட்டிருக்கேன், அன்றைக்கி மாலை வாங்கிறதுக்காக அவசரமாக வேறு வழி தெரியல, பஸ்ஸில் போனால் லேட் ஆகிடணும்னு அப்படி போயிட்டேன், நான் வேணால் அதை திருப்பி கொடுத்துருவா அப்படின்னு கேட்குறாரு. ரமணாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, என்ன மாமா ஆச்சு உங்களுக்கு, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னும்போது, இல்லை மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு ரமணா, சாவு கணக்கில் 5 ரூபாய் ஏமாற்றிட்டேன்னு யாராவது பேசிட்டா என்ன ஆறுது, உனக்கு ஒரு விஷயம் தெரியாது, என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் என்ன எப்படி பேசுவாங்க தெரியுமா, நான் வந்து அவங்கள நிறையா ஏமாற்றிருக்கேன்னு சொல்லுவாங்க. உண்மைதான் நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன், ஆஃபீஸில் கள்ள கணக்கு எழுதி பணத்தை சுருட்டியிருக்கேன், பொறுப்பு இல்லாமல் குடிச்சிட்டு செலவு பண்ணியிருக்கேன். ஒரு தடவை உங்கள் அப்பா 100 ரூபாய் பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு சீட்டு பணம் கட்ட சொன்னார், அதை நான் குடித்து செலவு பண்ணிட்டேன், நேரில் பார்த்தா உங்கள் அப்பா திட்டுவாரோன்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு திரிஞ்சேன். அயோத்தியா மண்டபத்துக்கிட்ட ஒரு தடவை என்கிட்ட பார்த்துட்டு என்னை காபி சாப்பிட்லாமான்னு கூட்டிகிட்டு போய் காஃபி வாங்கி கொடுத்தாரு, பணத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கலை. பஸ்ஸு ஏற்றி விட வரும்போது தான் சொன்னார், நீ கேட்டால் அந்த பணத்தை நானே கொடுத்துருப்பேனே, பணமாடா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஒரு ஆள் நம்மளை நம்பி பணம் கொடுத்துருக்காருங்கிறது ஒரு பரீட்சை, அதில் எவ்வளோ நேர்மையாக இருக்கணுங்கிறது நம்ம நிரூபிக்கணும், ஏமாத்தின்னா யாரும் உடனே தண்டிச்சிட மாட்டாங்க, ஆனால் அதுக்கப்புறம் நம்மளை நம்ப மாட்டாங்க, அதான பெரிய அவமானம், அப்படி ஏய்ச்சி பிடுங்கி வாழறதுங்கிறது விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிடலாம், அதுக்கு பதிலாக மனுஷா மனசாட்சிக்கு பயந்தவன் தாண்டா கணக்கு எழுதுவான், கரெக்டாக கணக்கு கொடுப்பான், உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது, நீ என்னை ஏமாத்தலை உன்னையே ஏமாத்திட்டுருக்க, இப்போவும் நான் உன்னை நம்புகிறேன், கை சுத்தமாக இருக்கிறவனுக்கு தான் மனசு சுத்தமாக இருக்கும், உனக்கு ஏதாவது பணம் வேணும்னா கேளுன்னு உங்கள் அப்பா ஒரு தடவை என்னை கூப்பிட்டு சொன்னார். அப்போ அவர் சொல்லும்போது எனக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது,
நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா அவரே என்னை கடைக்கு கூட்டிகிட்டு போய் செட்டியார் கடையில் ஒரு பாக்கெட் நோட்டும் பேனாவும் வாங்கி கொடுத்தார். இனிமே ஒழுங்காக கணக்கு எழுதி பழகு அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் நான் மாறிட்டேன். ஆனால் வீட்டில் யாரும் என்னை நம்பலை. கணக்கு எழுதி காட்டினா கூட சந்தேகப்படுவாங்க. ஆஃபீஸில் போய் கணக்கு எழுதி காசு அடிச்சிட்டேன்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சம்பாதிக்காத ஆள் வீட்டில் எதுக்குன்னு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் என்னை வெளியில் அனுப்பிட்டாங்க. உங்கள் அப்பா சாவுக்கு வேலை செஞ்சது ஒரு சுயநலம்தான். ஏன்னா நான் நியாயமான ஆள்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் தேவைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் இந்த சந்தர்ப்பத்தை நான் உபயோகப்படுத்திக்கிட்டேன். துல்லியமாக செலவு கணக்கு எழுதி உங்ககிட்ட ஒப்படைச்சேன். நீயும் ஏற்றுக்கிட்ட. இன்றைக்கி தான் என் மனசு நிறைவாக இருக்குது. நான் இப்படி கரெக்டாக கணக்கு கொடுத்தேன்னு தெரிஞ்சால் உங்கள் அப்பனும் சந்தோஷப்படுவான். பாவி பையன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தளர்ந்து போய் அவர் எழுந்துக்கிறார். அதுக்கப்புறமா தன்னோட மஞ்சள் பையிலேருந்து பழைய காகிதம் ஒன்று எடுத்து யாரோ குடிக்கும்போது தரையில் சிந்தின காப்பியை தொடச்சி சுத்தம் பண்ணுறார். அவரை பார்க்கும்போது யார் கால்லையுமே விழுந்து ஆசி வாங்க விரும்பாத ரமணாவுக்கு முதல் முறையாக தாமோதரன் மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறது தோணிச்சு. ரொம்ப ஆசையாகவும் இருந்தது.